கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம். எல்லாரும் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம், அதுல 1-3 வரை நான் வாசிக்கும். எல்லாரும் பிளேஸ் எல்லாரும் உங்களோட பைபிள ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஹார்ட் டு ரிசீவ் த வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு நம்முடைய வேதத்தை மட்டுமல்ல நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து தேவனுடைய வசனத்தை நாம் கேட்போம், கவனிப்போம். படி.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாக
இருப்பான்.
அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடுப்பீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர்.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சரி, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க தானே? எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. 1-3 எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்திலே கிரிய செய்யட்டும். அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட். லெட் தி வேர்ட் சேஞ்ச். லெட் தி வேர்ட் கேன் சேஞ்ச் அவர் லைஃப் டுடே. வி கேனாட் சேஞ்ச் தி வேர்ட், பட் லெட் தி வேர்ட் கேன் சேஞ்ச் அவர் லைஃப். நாம் தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்ற முடியும். தேவனுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முறிந்து போக மாட்டார். சேர்ந்து வாசிப்போமா 41 ஒன்றிலிருந்து 3. சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பான். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாட்டி போடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல் அல்லேலூயா, சொல் அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் அழியாது ஒளியாது என்று நம்முடைய ஆண்டவர் திருவுளம் பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சோ, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்கு, மறுபடியும் பிறந்தவர்களாகிய நமக்கு, ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றவர்களாகிய நமக்கு, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவளாகிய நமக்கு, இந்த பூமியிலிருந்து வேறு பிடிக்கப்பட்டவளாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. அது என்ன சிந்தை என்றால், சிறுமைப்பட்டவர்கள் மேல் ஒரு சிந்தை. என் கருமையான தேவனுடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதனாலே தேவன் நமக்கு அனுப்புகிற செய்தி என்னவென்றால், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். கர்த்தராய் இயேசுவிலே அன்பு கொள்கிறோம், சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமூட்டாடு. ஆனால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கருத்துள்ளவர்களாக, சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறது. நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று தேறிக்கொண்டு வருகிறோம். இட் இஸ் குட், பட் இட் இஸ் நாட் எனஃப். அது நல்லது, ஆனால் அது போதாது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் மறுபடி பிறக்கிறதுக்கு முன்பு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு, நாம் எல்லோரும் வேறு சிந்தை உள்ளவனாக இருந்தோம். மனம் போல வாழ்ந்தோம், மாமிசம் விரும்பினது போல ஜீவித்தோம். எங்க போக விரும்பினோமோ அங்கு போனோம், எதை செய்ய விரும்பினோமோ அதை செய்தோம். தேவனுக்கு பயப்படாமல் நாம் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவன பிள்ளைகளாக மாறின பிற்பாடு, நமக்குள்ளே அந்த பழைய சிந்தை இருக்கக்கூடாதுப்பா. That the Bible says. வேதம் என்ன சொல்றது? பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாக. இன்றைக்கு நம்முடைய பழைய சிந்தை, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த அந்த சிந்தை மாற வேண்டும், அது மறைய வேண்டும், அது அகல வேண்டும், அது நீங்க வேண்டும். அது என்ன சிந்தை தெரியுமா? அந்த சிந்தை தான் சுயநலமான சிந்தை, தன்னலமான சிந்தை. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயார். கொடிய காலங்களிலே, கடைசி நாட்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு அட்டவணை போடுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டு போகும் போது, அவர் கடைசி நாட்களிலே கொடிய காலங்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்களே குறித்து அவர் தெளிவாக நமக்கு சொல்றார். படிங்க 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 வாசி.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள்,
கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள், இன்றைக்கு நீயும் நானும் வாழுகிற இந்த நாட்கள் கடைசி, இன்றைக்கு நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். ஆகவே நான் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு வருஷம் வருஷம் பூமி அதிர்ச்சிகளும், ஆதி ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், உள்நாட்டு குழப்பங்கள், கலவரங்கள், பசி, பட்டினி, யுத்தம், இப்படிப்பட்ட செய்திகளை இதுவரை நாம் கேட்டிராத அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய காதுகள் கேட்கிறதுக்கு காரணம் என்ன? தோஸ் ஆர் தி லாஸ்ட் டேஸ். இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் கொடியவர்களாக இருப்பார். அவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அட்டவணை போட்டு காட்டுறார்கள். படியுங்க. எப்படியெனில் கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று குறித்து பட்டியல் போடுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஜனங்கள் தற்பிரியர்களாக இருப்பார்கள். வாட் தி மீனிங் பை தட்? தற்பிரியர்கள், தங்களையே பிரியப்படுத்திக் கொள்கிறவர், தட்ஸ் மீன் தங்களையே நினைத்து வாழ்கிறவர், இன்னும் சொல்ல போனால் தங்களுக்காகவே வாழுகிறவர். இப்படிப்பட்ட ஜனங்கள் அன்றும் இன்றைக்கும் ஏராளமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் சொன்னது போல, நாம் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்தது, இருந்திருக்கலாம். நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், என்னுடையது என்னுடையது என்று சொல்லி சுயநலம் உள்ளவர்களாய், தன்னலம் உள்ளவர்களாய், தற்பிரியர்களாய் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்தோம், வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கோ நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தால் இயேசுவை போல நாம் வாழணும். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார் என்பதை குறித்து நாம் கவனித்து பார்த்து நாம் இயேசுவை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். என கரிமானவர்களே, இயேசுவை நம்புறதுக்கு மாத்திரம் நம்ம அழைக்கப்படவில்லை, நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத அநேகர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு மேல் ஒரு நம்பிக்கை இருக்குது என்பதை மறக்கக்கூடாது. ஆனா இயேசு நம்ம பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்னை பின்பற்றுங்க, கம் அண்ட் ஃபாலோ மீ. இஃப் யூ வாண்ட் டு பி எ ட்ரூ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட், யூ ஹேவ் டு ஃபாலோ கிரைஸ்ட். டேக் யுவர் கிராஸ், ஃபாலோ ஹிம். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. கடைசி நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியர்களாக இருப்பார், தங்களையே நினைத்துக் கொண்டிருப்பார், தங்களை பிரியப்படுத்துறதிலேயே காலத்தை செலவழிப்பார். ஓசியா 10:1 தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. யூ நோ வாய்? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஏனென்றால் அவன் தனக்கு தானே கனி கொடுக்கும், தனக்கு தானே கனி கொடுக்கிற எந்த மரமும் தேவனுக்கு முன்பாக பயனற்ற மரம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவன் மரங்களை குறித்தா கவலைப்படுகிறார். தனக்கு தானே வாழுகிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக அவன் ஜீரோவாக இருக்கிறான். சுகபோகமாக வாழுகிற ஸ்திரி உயிரோட செத்தவள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆகவே கடைசி நாட்களிலே நாம் காணுகிறபடி இன்றைக்கு மனுஷர் தற்பிரியராகவும், தன்னலம் உள்ளவர்களாகவும், சுயநலம் உள்ளவர்களாகவும் இருக்கிறது நாம் பார்க்கிறோமே. எனக்கு அருமையானவர்களே, அந்த சிந்தை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அது மாமிச சிந்தை. ஆனா ஆவியின் சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவளாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்கிறோம். இட் இஸ் குட், இட் இஸ் ரைட், இட் இஸ் கரெக்ட். ஆனால் நமக்குள்ள இருக்கிற சிந்தை எப்படியாக இருக்கிறது? நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? சிறுமைப்பட்டவர்கள் பேர் நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர்களை குறித்த ஒரு கவனம், அவர்களை குறித்த ஒரு பாரம், அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணம், அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே உண்டா? அப்படி சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் குறித்து சில 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 வாக்கு தத்தங்களையும் சில ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் மறக்கக்கூடாது. அது என்ன படிங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவர் என்ன செய்வார்? உபதேசிப்பான். என்ன கேளுங்க, நாம் எல்லாருடைய வாழ்விலும் தீங்குகள் வருகிறது. நாம் விரும்பாவிட்டாலும், விரும்பணுமோ விரும்பாவிட்டாலும், நாம் எல்லாருடைய வாழ்விலும் விரும்பாத விருந்தாளிகளாக, அலையாத விருந்தாதிகளாக, பற்பல நேரங்களிலே பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல உபத்திரவங்கள், பல நெருக்கடிகளை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவனை தீங்கினால் என்ன செய்வாரா? விடுவிப்பார். சில கட்டங்களிலே, சில நெருக்கங்களிலே நம்மை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை என்று நாம் மூச்சு திணறவர் போல இருக்கிறோம். ஆனா வட்ட பைபிள் சேஸ், சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பார்க்கிறான், கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் பிறகும் போது நாம் என்ன செய்யறோம்? முழங்கால் பட்டு ஜெபிக்கிறோம். சரி, ஆனால் ஆனால் நம்முடைய ஜெபங்கள் தேவனாலே கேட்கப்பட வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து அதன் அடிப்படையில நாம் ஜெபிக்கும் போதுதான் தேவன் நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பங்கு கொடுக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. சரி, இப்படி அப்படியே வைத்துக் கொண்டு யோவான் 15 வாருங்க என்னோட சீக்கிரமாக. யோவான் 15 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 15 அதிலே 7-8 வசனங்களை படிங்க.
நீங்கள் என்னிலும், வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும்
சீசராய். நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நன்றாக கவனி, தயவு செய்து அந்த வசனம் நல்லா கவனி. நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட் இஸ் பிரேயர், அதுதான் ஜெபம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் மன்றாடுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளவில்லை, தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களும் கஷ்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் வரும்போது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை விடுதலையாக்கும், இந்த நெருக்கடியில் இருந்து எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவர் நோக்கி கதறுகிறோம். எனக்கு அருமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆ, என் கற்பனையை கவனித்தாயானால் எவ்வளவு நலமாக இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்றான். எனக்கு அறிமானவர்களே, நாம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறது இல்லை, தேவனுடைய வசனங்களை நாம் கை கொண்டு வாழுறது இல்லை. சொல்லப்படுகிற, பேசப்படுகிற, நாம் வாசிக்கிற தேவ வார்த்தைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளாத படியாலே நெருக்கங்கள் வரும்போது நம்மை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை போன்ற ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் சத்தியம் சொல்றது, வேதவசனம் தெளிவாய் சொல்றது, சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ள பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தரவனை விடுவிப்பான். நம்பர் ஒன். அடுத்தது படிங்க.
பணப்பிரியராயும்,
இல்ல இல்ல, அதாவது போதும், 41 சங்கீதம் முதலாம் வசனத்தை படி. கர்த்தரவனை,
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார்.
நம்பர் ஒன். நம்பர் டூ, முதலாவது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது தீங்கு நாளிலே கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். அவை எதிர்காலத்தில் வரப்போற தீங்குகளில் இருந்து கர்த்தர் உன்னையும் என்னையும் விடுதலையாக்க, இன்றைக்கே நாம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளாக இருந்து அந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை பதில் கொடுப்பார் என்பது சத். யாருக்கு நெருக்கடி வரும், யாருக்கு கஷ்டப்படும், இரண்டாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு இருப்பார். இங்க பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு யார் பாதுகாப்பு? யார் நம்மை பாதுகாக்க முடியும்? உலகத்திலேயே அதி பாதுகாப்பான நகரம் என்று வர்ணிக்கப்பட்ட டோக்கியோ தான் இன்றைக்கு அசைக்கப்பட்டிருக்கு. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அம்மோண்டு போய்விட்டார். இனி என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு பயம் அந்த நாட்டையில திரும்பவும் ஒரு பூமி எரிச்சி தாக்கியிருக்கு. வசதி படைத்த நாடு, விஞ்ஞானம் வளர்ந்த நாடு, நாகரிகம் பெருகின நாடு, செல்வந்தம் உள்ள நாடு. ஆனா இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற ஸ்கூல்ல கூட இந்த கேர்ள்ஸ் பாரம் பண்றாங்க. ஜப்பானு கணப்பு அந்த நிலைமைக்கு வந்திருக்கு. யார் நம்மை பாதுகாக்க முடியும்? நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய பணம், நம்முடைய செல்வம், நம்முடைய வசதி நம்மை பாதுகாக்க முடியும்? ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். நம்பர் த்ரீ, பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். மூன்றாவது ஆசீர்வாதம், இன்றைக்கு எல்லாரும் விரும்புறது என்ன, எல்லாரும் அங்கலாக்கிறது என்ன, எல்லாரும் தேடுறது என்ன, எல்லாரும் கேட்கிறது என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஏன் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள். உண்மைதானே, அது சரியான விருப்பம் தான். ஆனால் ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளை நாம் கவனிக்கணுமே, ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளிலே நாம் நடக்கணுமே. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அடுத்து என்ன சொல்ற தெரியுமா? அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை பிசாசு நாம ஒன்றுமே செய்ய முடியாது. நத்திங் வில் ஹேட் யூ. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவுடைய கருத்தில் அடங்கி இருந்து சிறுமைப்பட்டவங்க சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறவங்க ஒருவரையும் சத்துரு தோன்றதுக்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டான், இடம் கொடுக்கவே மாட்டான். எந்த பிசாசும் எந்த பொல்லாத ஆவிகளும் உன்னையோ உன் குடும்பத்தையோ தொடாதபடி தேவன் பாதுகாப்பார். ஆண்டவர் நமக்கு அப்படி வாக்கு பண்ணியிருக்கார். அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கார். நன்றாய் கவனிங்க, மூன்றாம் வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அது மட்டுமில்ல, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாட்டி போடுவார். இது எப்படி இருக்கு? நான் சொல்ற கவனிங்க, இன்றைக்கு ஒருபோல நாம் வாலிபமாக இருக்கலாம், நாளைக்கு வயோதிபம் வரலாம், வியாதிகள் நம்மை தாக்கலாம். பிற்காலத்திலே நம்மளை வியாதிகள் தாக்கும் போது, அந்த நேரத்தில் தேவனை நாம் நோக்கி கூப்பிடும் போது, அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் தக்கதாய் இப்போதே நம்முடைய பொக்குசங்களை சேர்த்து வைக்கிறது நல்லது. என்ன சொல்லப்படுகிறது? சிறுமப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் அவன் வியாதி படுக்கையிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவான். வியாதி வரும்போது நாம் ஆண்டவரை கூப்பிடுறோம், ஆண்டவரை என்னை சுகமாக்கும், என்னை குணமாக்கும், இது சரி. ஆனால் அதுக்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் ஏற்கனவே வைத்திருக்க. எனக்கு அறிமானவர்களே, இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இன்றைக்கு நான் பலமா இருக்கேன்னு சொல்லி இருக்கலாமா? நான் என்றைக்கும் நம்முடைய சுகம் நம்மோடு இருக்க போறது அல்ல. ஒரு மனிதன் சுகபலமாக வாழ்றதும், அவன் தன்னுடைய தனக்கு உண்டானதை அனுபவிக்கிறதும் தேவனுடைய அனுக்கிரகம் என்று தேவன் வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே வியாதிகள் நோய்கள் நம்மை தாக்கும் போது, அந்த நேரத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக இப்பொழுதே நாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் எனக்கு தந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். நீங்கள் கேட்கிறதும் கேட்காவிடுறதும் உங்களை பொறுத்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் ஒருபோதும் மாறாது, மாறாது. இப்ப என்ன கவனிங்க, எங்கும் சிறுமைப்பட்டவர்களும் ஏழைகளும் எளியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். எங்கும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார். ஆனா இவைகளை குறித்து நம்முடைய பொறுப்பு என்ன? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அபவுட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி இருக்கு, படி லூக்கா 16 அதிகாரம் 19 நினைக்கிறேன், படிக்க சீக்கிரம். லூக்கா 19 அதிகாரம், சாரி 16 அதிகாரம் 19 வசனத்தில்,
ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரயமாய் வாழ்ந்து
அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய்.
லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் அப்படி இருக்க பாருங்க, வாசி வாசி.
லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன்
ஒரு தரித்திரனும் இருந்தான்.
அவன் பருக்கள் நிறைந்தவன்
பருக்கள் நிறைந்தவனாய்
அந்த ஐஸ்வர்யவானுடைய வாதல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கலாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான்.
நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு போத போது கவனிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு வேதப்பது, இது கதை இல்ல, ஆண்டவர்களும் கதை விடுறவர் இல்லை. ஒரு ஐஸ்வர்யமான் இருந்தான். அவன் அனுதினமும் புசித்து உடுத்து சம்பர்மமாய் வாழ்ந்தான். அவருடைய டைனிங் டேபிள் பலவித போஜனங்களினாலும் பதார்த்தங்களாலும் நிறைந்து போயிருந்தது. ஐஸ்வர்யமா அவருடைய பெயரை வேதத்தில் குறிக்கப்படுது. ஆனா அதே வீட்டில் ஐயா அதே வீட்டில் லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்திருக்கான். இந்த தரித்திரம் என்ன செஞ்சிருக்கான், அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலே கிடந்து அவன் மேசைக்கு மேசையில இருந்து அவனுடைய சாப்பாட்டு மேசை அவருடைய டைனிங் டேபிள் இருந்து கீழே விழுகிற துண்டுகள் துணிக்கு கிடினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தார். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன, அவன் டைனிங் அவனுடைய சாப்பாட்டு மேசையில இருந்து கீழே விழுகிற துண்டுகள் துணிக்கைகளை சாப்பிடுறதுக்கு போல நாய்கள் அங்க ஆயத்தமா இருந்திருக்கு. இப்ப இவன் நாயோட நாயா கிடக்கிறான் ஆகிடுவான். அந்த துண்டு துணிக்கை நான் தன் பசி ஆட்ட ஆசையா இருந்தான். யாரு தருத்தர்? எவ்வளவு நாட்கள் எவ்வளவு காலம் அவன் அப்படி இருந்தான் என்று சொல்லி வேதன் நமக்கு பகிர்கள். ஒருவேளை பல காலங்கள் பல வருஷம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவன் டைனிங் டேபிள் உட்கார்ந்து நன்றாய் வயிறு புடைக்க மூக்கு முட்டை புசித்து குடிக்கும் போதெல்லாம் அந்த பருக்க நிறைந்த அந்த தரித்திரன் கிடந்த ஆண்டு பார்த்து அவன் பசியை ஆற்ற இவன் வருவல்ல, அவன் பசிக்கு புசிக்க கொடுக்கிறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்ல, அவன் தாகத்துக்கு குடிக்க கொடுக்கிறதுக்கு இவனுக்கு மனம் இல்லை. என்னுடைய ஆகாரம் நான் புசிக்க வேண்டியது இன்னொருவருக்கு கொடுப்பேனா, அதுக்கும் இந்த தரித்திரனுக்கு கொடுப்பேனோ? நாய்களோட நாயாய் கிடைக்கிற படுக்க நிறைந்தவனாய் கிடைக்கிற இவனுக்கு என் போஜனத்திலே நான் பகுதி பங்கு போட்டு கொடுக்க முடியுமா? நோ நோ நோ. நாட்கள் நகர்கிறது, காலங்கள் கரைகிறது. நேரம் வந்தபோது ரெண்டு பேருமே மறித்து போகிறார். மரணத்துக்கு பிற்பாடு மனிதனுக்கு நடக்கிறது என்ன என்பதை இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஐஸ்வர்யவான் மறித்து பாதாளத்திலே கிடந்து வேதனைப்படுகிறார். ஆனால் தரித்திரனோ மறித்த போது தேவ தூதர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே கொண்டு போய் போடப்படுறா? ஆபிரகாமுடைய மடியிலே. யார் சொல்றதை கேளுங்க, உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷி மறிக்கும் போது இவளை சுமந்து கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட தேவ தூதர்கள் காத்திருக்க நம்பின நம்புகள். ஐ ஸ்பீக் அதே நேரத்தில் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து தன்னுடையது தன்னுடையது என்று அனுபவித்து அவனும் ஒரு நாள் செத்து போயிட்டான். அவனுடைய பணமும் அவருடைய செல்வமும் அவருடைய அந்தஸ்தும் அவனை பாதாளத்தில் இருந்து பாதுகாக்க முடியல, அவருடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியல. இப்ப பாதாளத்தில் கிடந்து அவன் வேதனைப்படுகிறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். லாசருவோ ஆபிரகாமின் மடியில கிடந்து இருந்து தாளாட்டப்படுகிறான். இப்பொழுது அவன் சரத்திலே பருக்கள் இல்லை, இப்பொழுது அவனுக்கு தாகம் இல்லை, இப்பொழுது அவனுக்கு பசி இல்லை, இப்பொழுது அவன் நிர்வாணியாக இல்லை. ஆனால் நானோ தாகத்தினாலும் பசியினாலும் இந்த அக்னியிலே கிடந்து வேதனைப்படுகிறேன். ஆகவே ஆபிரகாமே அந்த லாசருவை அனுப்பும், ஏனென்றால் இந்த அக்னியிலே கிடந்து நான் வேதனைப்படுகிறேன். என் தாகத்தை தீர்க்கிறதுக்கு அந்த பருக்க நிறைந்து என் காலத்தில் கிடந்த அந்த லாசருவை இப்பொழுது எனக்கு அனுப்பும். சொல்ல ஒரு காலத்திலே லாசர் வேண்டப்படாது இந்த நபருக்கு. ஆனா இப்பொழுது ஒரு டைம் வந்துட்டு, இப்ப அதே லாசர் இவருக்கு மிக மிக தேவையா இருக்கிறார் பாருங்க. அத நான் சொன்ன கவனிங்க, இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே நீ வேண்டப்படாத நபர் என்று வெறுக்கிற அந்த நபர் நாளைக்கு உன் வாழ்க்கையிலே மிகவும் தேவையான ஒரு நபராக மாற முடியும். ஆகவே தேவ ஆவியை பெற்று நாம் எவரையும் வெறுத்து தள்ளாம, எவரையும் ஒதுக்கி தள்ளாம, எவரையும் புறக்கணிக்காமல் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்குமாக இருந்தார் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு பாராட்டவும் மன்னிக்கவும் நம்மால் முடியுது. மாமிச சிந்தை தான் வெறுக்கும், மாமிச சிந்தை தான் மனுஷரை புறக்கணிக்கும், மாமிச சிந்தை தான் தரித்திரரை கவனிக்காமல் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையோ மற்றவர்களை அணைத்துக் கொள்ளும், மற்றவர்களை சேர்த்துக் கொள்ளும், மற்றவர்களை புறக்கணிக்காது, தரித்திரரையும் தாங்கிக் கொள்கிற ஒரு உள்ளம் நிறைந்தது கிறிஸ்துவின் சிந்தை. என கவனிங்க, அந்த ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்திலே கிடந்து அவன் வேதனைப்படுற போது அவன் ஆபிரகாமை நோக்கி கூப்பிடும் போது ஆபிரகாம் என்ன சொல்றார் தெரியுமா? நீ பூமியிலே நன்மைகளை அனுபவித்தாய். ஹலோ, நீ இந்த பூமியிலே வாழும் போது நன்மைகளை அனுபவித்தாய், ஆனால் லாசருவோ துன்பங்களை அனுபவித்தார். அதை நினைந்து கொள். இப்பொழுது அவன் தேட்டப்படுகிறான், நீ வேதனைப்படுகிறாய், ஆனா என்னால் ஒண்ணு செய்ய முடியாத. இட் இஸ் டூ லேட், ஐ கான்ட் டு எனிதிங், ஐ அம் சோ சாரி. நினைத்துக்கொள். நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு முடிவில்லாத ஒரு காலம் உண்டு. மரணத்துக்கு பிற்பாடு ஒன்று நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், அல்லது நான் நரகத்துக்குள்ளே போகணும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கட்டம் கிடையவே கிடையாது. இதை சில சொல்லுகிறார்கள், உத்தரிப்பு ஸ்தலம் அப்படி என்றார். நானும் ஒரு காலத்தில் அதை நம்ப இருக்கிறது. ஏடா பாவம் செஞ்ச பிறகு, இந்த பூமியில பாவம் செஞ்ச பிற்பாடு செத்து போனா அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்களா? உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருந்து இந்த பூமியில அவங்க செய்த பாவத்துக்குரிய தண்டனையெல்லாம் உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு அனுபவிக்கும். நான் இப்ப யோசிச்சு இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எங்க ஐஸ்வர்யா கூட வேதப்படுறான் பாரு, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பூமியில தேவனை மறந்து மரம் போல வாழ்ந்து பாவத்துல புரண்டு செத்து போயிட்டான், அவன் எங்க போறானா? உத்தரிப்பு ஸ்தலத்துல போறானா? அந்த உத்தரிப்பு ஸ்தலத்துல கிடந்து தான் செய்த பாவத்துக்குரிய தண்டனையெல்லாம் அனுபவித்த பிற்பாடு அவன் அதுக்கப்புறம் எங்க போறானா? தேவன் ராஜ்யத்துக்கு போவனே. எஸ், இதுக்கு எந்த விதமான வேத ஆதாரமும் கிடையவே கிடையாது. ஒன்று தேவன ராஜ்யம் பரலோகம், அல்லது நரகம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு இடம் கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யவான் மறித்து பாதாளத்திலே கிடக்கிறான், லாசரு மறித்து ஆபிரகாம் மடியிலே பரதேசிலே கொண்டு விடப்படுது. வேற ஒரு இடம் கிடையவே கிடையாது. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போன காரணம் என்ன? தன் காலடியிலே கிடந்த தரித்திரனை கவனிக்கவில்லை. தன் காலடியிலே எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் கடந்தானோ எனக்கு தெரியல, பைபிள் அதுக்குரிய ஆதாரம் இல்லை. ஆனா அவன் காலம் முழுவதும் அவன் காலடியிலே கிடக்கும் போது அப்ப துணிக்கைகளாக பருக்கு நிறைந்தவனாக நாயோடு நாயாக கிடந்த போதும் அவனை கவனிக்காமல், தரித்திரனை நினைக்காமல், ஏழைகளை நினைக்காமல், சிறுமைப்பட்டவர்களை நினைக்காமல், எளியவர்களை நினைக்காமல், தன்னுடையதை தன்னுடையது என்று எண்ணி அனுபவித்தால் அந்த மறித்து போயிட்டார். நம்ம நிலம என்ன? நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? நாம் ஏழைகள், எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், சரித்திரருக்கு இறங்குறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தற்பிரியர்களால் சுயநலம் உள்ளவளால் தன்னலம் உள்ளவளால் நான் வாழ்ந்தால் போதும் என்று நாம் வாழ்கிறோமா? காட் நாஸ் எவரிதிங். தேவன் அறிவார், தேவன் அறிவார். நாம் வாழுகிற வாழ்வை தேவன் அறிவார். நம்முடைய எண்ணங்களை தேவன் அறிவார். இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையை தேவன் அறிவார். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்முடைய காதுகள் கேட்கத்தக்கதாகவும் பற்பல சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தபோது நம்முடைய கண்களை நாம் மூடியிருக்கலாம், நம்முடைய காதுகளை அடைத்திருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்கிறார். ஆதி திருச்சபையிலே படிக்க 9 அதிகாரம் அப்போ சொல்ற 9 சீக்கிரம் படி 9 அதிகாரம் 39 ஒரு ஸ்திரிய குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ சொல்ற 9:39 படி 9:39 அப்போ சொல்ற
பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்களை அவன் மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்டால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக
பாருங்க. ஆதி திருச்சபல ஒரு அம்மா இருந்தாங்க, அவருடைய பேர் வந்து தபிதா. சபையில நம்ம போல சபையில் அவர் இருந்தாங்க. ஒருவேளை வியாதிப்பட்டு மறித்து போயிட்டார். பட் இந்த கன்சிக்வன்ஸ் விளைவு என்ன பாரு, சபையில இருந்த ஒரு சகோதரி மறித்து போயிட்டார். அது தேவரை நேசித்து நடந்தது என்ன, அந்த அம்மா மறித்த போது அந்த சபையில இருந்த கஷ்டப்பட்டவர் ஏழைகள் விதவைகள் எல்லாரும் கூடி வந்து பேதுரு பார்த்து செஞ்சு பாருங்க இந்த சட்டை என் பிள்ளைக்கு இந்த அம்மா தச்சு கொடுத்த சட்டை, என் பிள்ளைக்கு போட்டிருக்கிற உடுப்பு இந்த அம்மா கொடுத்த உடுப்பு, நான் பசியாக இருந்த போது இந்த அம்மா எனக்கு புசிக்கு கொடுத்தாங்க, நான் நெருக்கப்பட்ட போது இந்த அம்மா வந்து என்னை விசாரித்தாங்க, நான் கண்ணீரோடு இருந்த போது இந்த அம்மா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆகவே பேதுருவே இந்த அம்மா எங்களுக்கு வேண்டும், எப்படியாவது இவங்களை ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பீர். வந்துகின்றதெல்லாம் யாரு, விதவைகள் ஏழைகள் எளியவர். சிலர் கண்ண மூடிட்டா போச்சு இது கேரியா போய் சேரட்டுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம். மனசுக்கு சில மாட்டேன், பக்தியா வாழ் பரிசுத்தமா ஜீவித்தோம். ஆனா சிறுமைப்பட்டு நமக்கு சித்த இந்த அம்மா மறித்த போது சபைக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டு என்ன, இந்த அம்மாவை உயிரோடு எழுப்பு. There are so many people in the church. சபையிலே அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்களும் தங்கள் பக்தியும் அவர்கள் தாங்களும் தங்களுடைய ஆராதனையும் அவர்கள் தாங்களும் தங்களுடைய ஜெபமும், ஆனால் எங்களை விசாரிக்கிற ஒருத்தரும் இல்ல, எங்கள் சிறுமையில எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்ல, எங்கள் எளிமையில எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்ல, எங்கள் கஷ்டத்தில எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்ல. ஆனா பக்தியோடு இருக்கார். ஆனா இந்த அம்மா அப்படிப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள், இவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுறவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையை வெளிக்காட்டுறவர்கள், எங்களை விசாரிக்கிறவர்கள், எங்களுக்கு ஆறு சொல்றவர்கள், எங்களுக்கு உதவி செய்யறவர்கள், சொல்ல போனால் சிறுமைப்பட்டவர்கள், ஏழை எளியவர்களும் சிந்தையுள்ள இந்த அம்மா இருக்கவே வேண்டும் சபையிலே. எழுப்பும் இவரை நீங்கள் நான் கண்ணை மூடுனா சபையில் இருக்க சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஐயா போயிட்டாங்களே, இந்த அம்மா போயிட்டாங்களே, அவங்க இன்னும் பல வருஷம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்களை போலவர்களை கட்டி எழுப்புறதுக்கு, எங்களை போலவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, எங்களை போன்றவர்களை விசாரிக்கிறதுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, இப்படிப்பட்ட ஐயா அம்மா மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி கவலைப்பட்டு கழி விடுவார்கள். The thing, we don't lose anything. காரியத்தின் தாற்பயம் என்ன, நாம் நம்முடையதில் இருந்து ஒன்றை இழக்க விருப்பம் இல்லை. Maybe I can help somebody at one condition, I don't have to lose anything from my life. வேணுமெல்லாம் யாருக்கு நான் உதவி செய்யறேன், ஆனா என் வாழ்க்கையிலிருந்து ஒன்றே நான் இழக்க எனக்கு விருப்பம் இல்லை. என் நேரத்தையும் என் பொருளையும் என் செல்வத்தையும் என் பணத்தையும் எனிதிங், ஐ டோன்ட் லைக் டு லூஸ் எனிதிங். என்னுடைய ஒன்றை நான் இழக்காமல் யாருக்கும் வேணுமெண்டா உதவி செய்யறதுக்கு ஆயுது. இயேசு என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஹலோ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதலாவது தன்னை தானே வெறுத்து பிற்பாடு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். இது டிசைப்பிள்ஷிப்புக்கு, இது சீசத்துக்குரிய இயேசுவுடைய முக்கியமான ஒரு ஒரு கட்டல். அல்டிமேட்லி நாங்க சொல்லட்டுமா, காரியத்தின் தாத்பரியத்தை சொல்லட்டுமா, கவனி, அடிப்படை காரியம் என்னவென்றால் நாம இன்னும் நம்முடைய சுயத்துக்கு மறியல, சாய் சொல்ற கேளுங்க. நாம் நம்ம ஒருவருமே எடுத்தடுப்புல முழுவதுமாக சுயத்துக்கு சாகிறது இல்லை. என்ன நீங்க என்ன பார்த்துக்கல பாஸ்டர், நீங்க சுயத்துக்கு செத்துறீங்களா? நான் சொல்லுவேன் இல்ல, பட் ஐ ஆம் செத்து கொண்டிருக்கேன். ஒரே நாள் நாம் எல்லாரும் சுயத்துக்கு செத்து நாம் கிறிஸ்து போல மாறேனா? பட் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 தேவனுடைய வசனத்தை வேதத்தில் படிச்சு 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 இனி நான் அல்ல கிறிஸ்து. எப்படி இனி நான் அல்ல கிறிஸ்து? ஓஹோ, ஒருவேளை நீங்க ஒரு சில உள்ளத்துல சொல்றீங்களோ இது எங்கனமாகும் பாச இப்படி எல்லாம் இருக்கலமோ அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? இப்படிதான் சீசைகள் ஒரு கட்டத்தில் இயேசுரத்தில் கேட்டார். அது இயேசுட பதில் என்ன தெரியுமா? மனுஷரால கூடாதான், ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. கேட்டுக்கு போற வழி விரிவும் விசாலமாக இருக்கு, அதன் வழியாக போகிறவர்கள் அநேகர். நாமோ இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கு. சம்டைம் வி ஹேவ் டு லூஸ் சம்திங் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். என் நிமித்தமாக ஒருவன் எதையாவது இழந்தால் அவன் இரட்டத்தனையாக அதை அடைவான். ஒருவளை அந்த ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனுக்கு அவனை கவனித்து அவனுக்கு உதவி செய்து தன்னுக்கு உண்டானதை கொடுத்து அவனை போஷித்து அவனை பாதுகாத்திருந்தால் ஒருவளை அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருக்கலாம். ஆனா அவன் தன் சந்தர்ப்பத்தை இழந்துட்டான், கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை இழந்துட்டான். ஒரு தரித்திரனை கவனிக்காமல் கண்ணை மூடி இறக்கப்பட்ட தனத்தில் வாழ்ந்து மறித்திருக்கிறான் பாருங்க. எத்தனை நாள் அவன் பசியோட கிடந்தானோ தெரியாது, ஆனால் இவன் வயிறு புடைக்க சாப்பிட்டு திண்டு எழும்பி இருக்க கவனிக்கல. காலடியில் கிடந்த அந்த ஏழையை கவனிக்க சபையில் இருந்த அந்த அம்மா தபித்தா தன் சபையில் இருக்க ஜனங்களை கவனித்திருக்க. மற்றவர்களுக்கு என்னால எதை செய்ய முடியும்? In which way I can help somebody who are in the church? இது கிறிஸ்துவ சிந்து. மற்றவர்களுக்கு நான் எந்த விதத்தில் கிறிஸ்துவ நாமத்திலே நான் உதவி செய்ய முடியும்? எனக்கு நாம் என்ன சொல்றோம் அடிக்கடி சிரத்தில், சரி பாஸ் சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணும், சரி பிரதர் ஜெபம் பண்ண, இஸ் குட். வாட் இஸ் தி மீனிங் பை ஐ டோன்ட் லைக் டு லூஸ் எனி திங் பட் ஐ லைக் டு ப்ரே ஃபார் யூ. ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நித்திரை இழந்து ஒரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு ஒரு சில உயிரோக்களை நாம கொடுக்கிறதுக்கு தயங்குறோம். பிறருக்கு லூஸ் எனி திங் ஃப்ரம் அவர் லைஃப். We have to think about that. நமக்கு பக்தி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, ஆனா இவைகளை குறித்து இந்த வார்த்தைகளை குறித்து நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்ல போறோம்? படி எரேமியா 22 அதிகாரம். பதினாறாம் வசனம் எரேமியா, எல்லாரும் எடுத்துக்கொள்க, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 22:16 சீக்கிரம் படி.
அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான்,
விசாரித்தான்,
அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான்.
போது போது போது, அவன் சிறுமையும் நன்றா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை 22:16 இல்லையா, எல்லாத்தையும் எரேமியா 22:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் சிறுமையும் எளிமையுமானவனை
நியாயத்தை விசாரி
விசாரித்தான்
அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான்.
என்ன கவனிங்க, நாம் சுகமாக இருக்க, நாம் பலமாக இருக்க, எளிமையும் சிறுமையும் ஆணவர்களை நாம் என்ன செய்யணும், விசாரிக்க. அந்த ஆவி நமக்குள்ள வரணும், அந்த விருப்பம் நமக்குள்ள வரணும், அந்த பாரம் நமக்குள்ள உண்டாகணும். எளிமையும் சிறுமையும் ஆணவர்களை விசாரிக்கணும், அப்பொழுது அவன் இது தேவனுடைய நியதி, இப்படி இப்படி செஞ்சா நான் உனக்கு இப்படி இப்படி செய்வேன். The principle of God. இன்னொரு வசனத்தை நீங்க படிங்க, உபாகமம் சீக்கிரமாக 15:15 உபாகமம் 7 வசனத்தை படிங்க, உபாகமம் 15:7
தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரர் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கும் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7 கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவுகள் கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தர் நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும்.
படி படி,
அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது இருதயம் சினப்படாது இருப்பதாக, அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள்
இல்லாதிருப்பதில்லை. 11 சொல்லப்படுறது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பது இல்லை. ஹலோ, தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. டேக் எனி கண்ட்ரி இன் திஸ் வேர்ல்ட், எந்த தேசத்தை எடுத்தாலும், எந்த தேசத்தை எடுத்தாலும், நான் அண்மையிலே நியூஸ்ல பார்த்தேன், அமெரிக்காவில் 9 ஒரு நபர் ஃபுட் ஸ்டாம்ப் எடுக்கிறார். எப்படி, டு யூ பிலீவ் இட், 9 ஒருவர் ஃபுட் ஸ்டாம்ப், சாப்பாட்டு முத்திரை எடுக்கிறார். என்ன சொல்றது, ஃப்ரீ சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, 9 ஒரு. எந்த கண்ட்ரியில, எந்த நாட்டில் எளியவர்கள் இல்லை, எந்த நாட்டில் ஏழைகள் இல்லை. அது ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்றது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பது இல்லை. அவ எளியவர்களுக்கு உன் கையை விரிவாய் திற, உன் இருதயத்தை மூடாதே. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இப்ப தேவனை நோக்கி நாம் கையெடுக்கிறோம், அதே நேரத்தில் எளியவர்களுக்கு நம்முடைய கைகளை நாம் திறக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தை நாம் திறக்க வேண்டும் என்பதும் தேவன் கொடுத்த. ஒரு சில கட்டளைகள் நாம் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம், ஒரு சில கட்டளை நாம் ரொம்ப பிளெக்சிபிளாக இருக்கிறோம். இதுவும் தேவனுடைய வார்த்தை, அதுவும் தேவனுடைய வார்த்தை. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்றது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை கட்டளை. அவை சில வார்த்தைகளை நாம பிடித்துக் கொண்டு சில வார்த்தைகளை நாம விட்டுறக்கூடாது. ஒட்டுமொத்தமான வேத சத்தியங்களை கவனித்து பார்த்து நாம் கை கொள்ள கர்த்தருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்புமாறுதால் தேவ ஆசீர்வாதம் நம் தலைமையிலே தங்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமூட்ட. ஆகவே தேசத்திலே எளியவர் இல்லாமல் இருப்பதில்லை, அப்படிப்பட்டவர்களுக்கு உன் கையை நீ வருவாய் திறக்க வேண்டும் என்று சொல்லி தேவ கட்ட. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாடு காலத்திலே ரூத்தின் புஸ்தகத்தில் நாம பார்க்கிறோம், போவாசுர வயலிலே அறுப்பறுத்தவர்கள் விட்ட சில கதிர்களைத்தான் ரூத்து போய் என்ன செய்தாலும் பறக்கினா. அப்ப ஆண்டவர் அறுப்பறுக்கிறவர்களுக்குண்டே ஒரு கட்டளை கொடுத்தார், உங்களுடைய வயலிலே முழுவதையும் நீங்க சேர்க்காமல் உங்கள் சொந்த வயலை நீங்கள் அறுப்பறுத்து உங்கள் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் வரத்தை நான் ஆசீர்வதிப்பதற்கு, ஏழைகளுக்கும் எளிமைகளுக்கும் சிலவற்றை சிந்தவிடு, அவர்களதை எடுத்துக்கொள்ளட்டும், அவர்களதை அவர்கள் வாழட்டும், அவர்கள் போஷிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையே பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கதை நாம் மறைக்கவும் முடியாது. ஆகவே நான் ஒட்டுமொத்தமாக மூலமாக இந்த வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நாம் ஒரு டிராவல் பண்ணுவோமா இருந்தால், ஒரு யாத்திரை செய்வோமாக இருந்தால், ஒட்டுமொத்தமாக ஒரு சத்தியத்தை நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதா இருக்குது. தேவன் ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார். எனக்கு நேரம் இல்லை, சங்கீத புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, பற்பல இடங்களிலே சங்கீதக்காரர் சொல்றாரு, நீ ஏழைகளை விசாரிக்கிற திக்கற்றவர்களின் தேவன், ஏழைகள் விதவைகளை விசாரித்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர். அது மட்டுமட்டத்தில் ஒரு கட்டத்தில் தாவி சொல்றார், நான் எளிமையும் சிறுமையுமானவர், கத்தாவே என்னை மறவாதே. அவன் எளிமை சிறுமியாக இருந்து அவன் உயரமான ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு வந்தபடியால் தான் விட்டு வந்த நிலைமையை, தான் இருந்து வந்த நிலைமையை மறக்கவில்லை. அவர் சிங்காசனத்துக்கு போன பிற்பாடும் ஆடுகளை மேய்த்ததில் இருந்து அரியணை ஏறும் வரைக்கும் அவன் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனாலும், தான் இருந்து வந்த நிலைமையை தாவீது அவன் சிங்காசனத்தில் போனாலும் மறக்கவில்லை. ஆகவேதான் அவன் அரசாட்சிக்கு வந்த பிற்பாடும் அவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறவனாக இருந்திருக்கிறது நாம் வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் ஒரு காரியம் இந்த கட்டத்தில் குறிப்பிட விரும்ப, என்ன கவனிங்க, நாம் எளியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் இருந்து வந்த எல்லாமே மறக்காமல் இருக்கிறது நல்ல. ஹலோ, நாம் நம்ம சொந்த, சரி இங்க விடுங்க, நாம் நம்ம சொந்த தேசத்துல இருந்த நிலைமையை ஒரு விஷயம் நாம் நினைத்து பார்க்க இல்லைமா? நான் ராத்திரி வீட்டில் படுத்திருந்து யோசித்தேன், உங்களை சொல்லல நான் என்ன சொல்றேன். எங்க வீட்டில் பைப்பு கிடையாது, கிணறு தான் இருக்கு, அள்ளி அள்ளி தான் ஊத்தணும். ஆனா இங்கேயோ திறந்தா ஓடு வருது. இலங்கையில சிற்சில இடங்கள்ல இருக்கிற கிணறுல நல்ல வெயில் காலத்துல மத்தியானத்துல முழுக போன ஒருவாளி தண்ணிய அள்ளி ஊத்தி மறுவாளி தண்ணியை அள்ளி ஊத்தின காட்டுறதுக்கு ஏற்கனவே ஊத்த தண்ணியெல்லாம் காஞ்சிடும். அவ்வளவு ஆழமாக இருக்கு கிணறு, யாக்கோபு கிண்டு கிணறு போல் அப்படி இருந்து வந்து எல்லாரும் என்ன நல்ல வசதியான பெட்டிலியா படுத்து வந்தோம். எத்தனை பேர் நாம பாயிலும் துண்டிலும் துணிலும் கிடந்திருக்கோம், யாருக்கு தெரியும்? அட இன்றைக்கும் வீட்டில் ஊர்ல நாம எல்லாரும் கார்ல போனோம். ஆனா இன்றைக்கு சொல்றோம் கோவிக்கிறது, சரமும் வேட்டியும் சிலர் சண்டிகட்டு சாரியும் சீலையும். ஆனா இன்றைக்கு மலசல கூடத்துக்கு 100 மீட்டருக்கு அங்கால போகும், வரும் வாசனை காத்துல தவழ்ந்து. ஆனா இன்றைக்கு வீட்டுக்குள்ளே சகல வசதிகளோடு கிச்சு விறகு வெட்டி காயப்பொட்டி எண்ணெய் ஊத்தி ஊது ஊதுதுன்னு நாம் இந்த கண்ணாலங்கிற அம்மா மாரி காலத்துல ஊதைக்குல கஷ்டப்பட்டு அதை பொத்துக்கு கொளுத்துறதுக்கு படுற வாட கண்ணால வாத்துரு. மாரி காலத்துல ஈரமான விறகு வச்சு ஊது ஊதணும், ஒரு தேத்தனி போட்டேன்னு சொன்னாலும் தேத்தனி போட்டு வர அரை மணி தேன. ஆனா இங்கே புஷ் வசக்கோக போட்டா சூச்சு தண்ணி சூடாகுது, போட்டா 5 மினிட்ஸ் வி கேன் ஹேவ் எ கப் ஆஃப் டீ. அங்க எல்லாருமே இந்த குக்கர்ல சமைச்சு வந்தோம், அல்ல ஹொட் பிளேட் அப்பாச்சு. ஆனா இங்க பாருங்க டீச்சர்களை கூட சகல வசதிகளும் எல்லாம் ஸ்தோத்திரம் அனுபவி ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் தப்பில்லை. ஆனா 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 நீங்களும் நானும் இருந்து வந்த நிலைமை மறக்கிறது. அப்படி நாம மறக்காம இருந்தால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யறது நமக்கு கடினமா இருக்கு. இப்ப படிங்க, நான் சீக்கிரம் படிக்க போறேன். 25 அதிகாரம் 40-45 வசனத்தை படிங்க.
மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே
அதை எனக்கே செய்தீர்கள். என்ன 45 படிங்க. 45
அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள்
மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு
எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்படி இயேசு சொல்லும் போது அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்க பசியா இருந்து, நீர் எங்க தாகமா இருந்து, நீர் எங்க சிறையில் இருந்து, நீர் எங்க வியாதி இருந்து. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்க எவைகளை செய்தீரோ செய்தீர்களோ ஹலோ எவைகளை செய்தீர்களோ சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ செய்தீர்களோ அவைகளை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். வாருங்கள் வாருங்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள் தேவ ராஜ்யத்துக்களை பிரவேசியுங்கள். இன்றைக்கு நீ விதைத்ததை அறுகிறாய், நன்மை விதைத்தாய் நன்மை நீ அறிப்பாய், ஏழைகளுக்கு உதவினாய், நெருக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தாய், சிறுமைப்பட்டவர்களை விசாரித்தாய், வா உன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு, இவர்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ, நான் தாகமா இருந்தே நீங்க எனக்கு குடிக்க கொடுத்தீங்க, பசியா இருந்தே புசி கொடுத்தீங்க, நாடு இல்லாத இருந்தே எனக்கு ஆடு, நான் சிறையில் இருந்தே என்னை பார்க்க வந்தீங்க. அப்ப இவங்களுக்கு இவர்களுக்கு சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தி. இப்ப புரியுதா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ் நாட்களிலே, நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையிலே, நாம் ஏழைகள் எளியவர்கள் சிறுப்பப்பட்டவர்களுக்கு எவைகளை நாம் செய்திருக்கிறோம், எவைகளை நாம் செய்திருக்கிறோம் சிந்திங்க. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 2 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 2:10 கலாத்தியர் 2:10
சரித்திரனை ஏற்றுக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதுக்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன்.
திரும்பப்படி
தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன்.
யாரு? மிகப்பெரிய அப்போஸ்தலன், மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். யாரு? பவுல் சொல்றாரு, அப்படி செய்யறதுக்கு முன்னமே நான் சிந்தை உள்ளவனாக இருந்தேன். இப்ப பவுலுக்கு பிரதான அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் பேதுருவும் வலது கை கொடுத்து அவனுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மிசனரி பயணத்துக்கு புறப்பட போகிற பவுலுக்கு அவர்கள் பிரதான அப்போஸ்தலருக்கு சொன்ன முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? தரித்திரரை நினைவு. மிஷனரி பயணத்தில், மிஷனரி ஊழியம் செய்கிற ஆத்தும ஆதாயத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற புறப்படுகிற இந்த மிஷனரிக்கு பிரதான அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தரித்திரரை நினைத்துக்கொள், தரித்திரரை நினைத்துக்கொள். ரிமெம்பர் த புவர் இன் யுவர் ஹார்ட், ரிமெம்பர். ஏழைகளை மறவாதே, தரித்திரரை மறவாதே, எளிமை சிறுமை மாணவர்களை மறவாதே. இந்த சிந்தை நமக்குள்ளே வரட்டும், நம்முடைய கைகளை அவர்களுக்கு மூடாதிருப்போம். எனக்கு அறிமானவர்களே, யோபு என்கின்ற பக்தன், அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் சொல்லுறாரு, முறையிடுகிற ஏழையையும் திக்கட்ட பிள்ளையையும் உதவியட்டவனை நான் ரட்சித்தேன், கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் தலைமையில் வந்தது, விதவைகளின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நான் கூடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாக இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்து நான் அறியாத வழக்கை விசாரித்தேன். இப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று நான் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் செய்யக்கூடிய பலனை நிச்சயமா நமக்கு தருவார். தேவன் அவருக்கு கருணாடிகளே அல்ல. ஆகவே சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இன்னைக்கு தேவன் நமக்கு அன்னத்தின் அனுப்பின வார்த்தையை வச்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நாம் ஒரு சில நாளே நாம விட்டுறக்கூடாது. நம்முடைய மரண பரியந்தம் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நம்முடைய திராணிக்கு தக்கதா. இப்ப நாம எல்லாம் கடன் பட்டு நீங்க எதையும் செய்ய நான் சொல்லல. ஹலோ, கடன் பட்டு நீங்க எதையும் செய்யாதே, கடன் பட்டு செய்யாதே. ஆனா நமக்கு உள்ளதுல இருந்து நாம கொடுக்கிறதுக்கு முயற்சி, அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Shall we all stand up, please? யாவரும் வழி தெரிப்போமா? தேவசி